உண்டாய கேள்விமன்றத்துல சர்வேசமாயுதான் இருக்கு. பாருங்க யாகாந்தாயமாக்காது மந்திரத்துல தாராமேஷோந்த ஹிருதயா காசா உபயஸ்மின் யாகாத்திருவே அந்தரேவ சமாஹிதே உபால் அக்னிஷ்டவாயுத்த சூரியா சங்கமத்தோ உபய வித்யன் நட்சத்திராணி. இது வரைக்கும் பரிகணனம் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணினார். பிறகு எச்ச யாஸ்தி எச்ச நாஸ்தி, இங்க எங்கெங்க இருக்கோ எது இல்லையோ எல்லா பொருளும் அங்கே இருக்கு. அது ஒண்ணு சொல்லிட்டார். சர்வம் ததற்கின் சமாயுதம், எல்லாமும் அதுல கோக்கப்பட்டிருக்கு. இந்த சர்வம்ங்கிற பதத்தினால காமத்தை வாங்கிக்கலாமோ இல்லையோ, அதை வாங்கிட்டுதான் சிஷியன் சொல்லியிருக்காங்க. ஆயர் எல்லாமும் தோக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதுனால ஆசைகளும் இதுல தோக்கப்பட்டிருக்கு என்று கடைச்சிருக்கு. அப்படின்னு உத்தாயவ காமா எதா எஸ்மின் காலே ஏதத் சரீரம், எந்த சமயத்தில் இந்த சரீரமானது, அந்த சரீரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், பிரம்மபுராட்டம். இந்த சரீரத்துக்கு பிரம்மபுரம்னு பேரு. ஜரா வலி பலிதாதி லட்சணா, ஜரான்னு சொன்னா அதுக்கு என்ன உடம்பெல்லாம் சுருக்கம் விழுறது பாத்தீங்கன்னா, ஸ்கின் சுருக்கம் விழுது, அப்படிப்பட்டதான குறையானது. வயோஹானிதான், வயோஹானிகி 100 வயசு இருக்கிறாளுக்கு 90 வயசு ஆயிடுச்சுன்னா வயசு குறைஞ்சுமே வருது, 10 வயசு தான் இருக்கு பாக்கி. இந்த பாக்கி தான் வயோஹானிங்கிறது. வயோஹானிர்வாதினாவா விருக்கணம், ஒரு கத்தியினாலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருள்னாலேயோ அது சுத்தப்பட்டு அது வெட்டப்பட்டிருக்குமே ஆனால் பிரத்வம்சதே விஸ்ரம்சதே வினஸ்யதி. எப்பொழுது கத்தியினுடைய பதார்த்தங்கள்னால அடிக்கப்பட்ட இந்த சரீரமானது அடி வாங்கிட்டு அது நாசமாகிறதோ, கிம் கதோ அந்நது அதிசிஷ்யதே, அந்த சமயத்தில் என்ன மிச்சம் இருக்க போறது இந்த சரீரத்துல, சரீரத்தில் அடிப்பட்ட ரத்தம் எல்லாம் கீழே விழுக்கணும், ஏன்னா அதன் வழியாக எல்லாம் போக வேண்டியதுதானே, தொக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் போக வேண்டியதுதானே. எப்படின்னு குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பாலோ தயிரோ ஜலமோ எண்ணையோ, இந்த குடம் விரிசல் விட்டா என்னாகும், அதன் வழியா வெளியில ஒழுகி போறதோ இல்லையோ, அதே இந்த சரீரத்தில் கத்தினால விட்டோ ஏதோ விடப்பட்டதோ என அதன் வழியா எல்லாம் போகமோ இல்லையோ, அது போகும்போது உள்ள இருக்கிற எல்லா பிராணிகளும் வெளியில போயிடணுமே அப்படிங்கிறோம். ஜட்டாசிரித்த குடத்தை குடித்துக் கொண்டிருக்கக்கூடியதான கதி சீர ஸ்னேகா உள்ளது, பாலு தயிறு எண்ணெய் முதலிய பதார்த்தங்கள் போல் கட்டநாசே, அது படம் படைஞ்சதுமே இவள் எப்படி போறது, தேகநாசேபி சரீரம் நாசம் அடைஞ்சு போறது, தேகாசிரயம் தேகத்தை ஆசிரியத்தை கொண்டிருக்கக்கூடியதான உத்தரோத்தரம் பூர்வபூர்வ நாசாத் நசியதி, மேல மேல இருக்கிற பொருள்கள் எல்லாம் கீழே கீழே நினைச்சுன்னா நசிஞ்சு போயிடும். இத்தியபிப்பிராய ஏவம் பிராப்தே நாசே, இப்படி பொருள்கள்லாம் அழிஞ்சு போகுமையானால் பின்பதோ அந்நது எதோத்தால் அதிசிஷ்டது, கீழ் சின்ன பதார்த்தங்கள வேற என்னத்தான் மிஞ்சம் இருக்கு, அந்த சரீரத்துக்குள்ள மிஞ்சம் இருக்கு. அவதிஷ்ட தேவா நகஞ்சன அவதிஷ்டதே, ஒன்னும் மிச்சம் இருக்க போறது எல்லாம் போயிட்டு போறது அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் சிஷ்யர்கள் கேட்டார்கள். இந்த கேளுக்கு பதில் சொல்லுங்க. அது பதில் சொல்றதுக்காக ஆச்சாரியன் சொல்ற சத்ரூயா நாஸ்ய ஜனயா ஏதீரியதி மவதேன அஸ்ய அந்யதே ஏதத் சத்யம் பிரம்மபுரம் அஸ்மிகாமாஹா சமாஹிதாஹ ஏகாத்மா அபஹததாத்மா விஜரோ விமிருத்யர்விஷதோ விதிகச்சோ அபிபாசஹ சத்யகாமாஹா சத்யசங்கல்பஹ யதா கேவேஹ ப்ரஜா அன்வா விசந்தி யதா நுசாசனம் யம்யமந்தம் அபிகாமாபவந்தி யம்சரவதம் யம்க்ஷேத்ரபாபாகம் தந்தமேவ உபஜீவந்தி. இப்படி அஞ்சாவது மந்திரத்துல ஆச்சாரியம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதான வழியாக அந்த பதிலோட தஹர வித்தியையும் சொல்லியிருக்கார். தஹர வித்தியைய நாம் எப்படி உபாசனம் பண்ணணும் என்கிறதையும் சொல்றார். அந்த தஹரத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம் எப்படி, ஏகாத்மா அபஹத பாத்மா, புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாதது, புண்ணியமோ பாபமோ தர்மமோ அதர்மமோ கிருத்தியமோ அகிருத்தியமோ ஏதனுடைய சம்பந்தமோ அதுல இல்ல, இவளுக்கு அபார்ப்பட்டதான ஒரு பதார்த்தம். அபகத பாப்பா விஜரா இமிருத்யோ, கழத்தனம் சரீரத்துக்கு மரணம் சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு கழத்தனம் இல்ல சரீரம் மரணமும் இல்ல. விஜரோ இமிருத்யோ விசோக, ஒரு சோகமும் இல்லை, கவலையும் இல்லை. கவலை எல்லாம் மனதுக்கே ஒழிய ஆத்மாவுக்கு கிடையாது. அதுக்கு பசி கிடையாது, பசி இல்ல, பிராணனுக்கு தான். அதான் ஆகாரம் தான் பிராணாயஸ்வகா அபானாயஸ்வகா வியானாயஸ்வகா உதாராயஸ்வகா சமானாயஸ்வகான்னு பிராணனுக்கு தான் சாப்பிடுறோம். ஆத்மனே ஸ்வாகான்னு சொல்லல, பதில எனக்கு ஸ்வாகான்னு சொல்லிக்கிற உங்களுக்கு பசி இல்ல, பிராணாக்கு அந்த சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு பசி இல்ல, ஆத்மாவுக்குள்ள இருக்கிற பிராணனுக்குத்தான் பசி. ஆகியால் ஆத்மாவுக்கு பசி இல்ல, தாகமும் ஆத்மாவுக்கு இல்ல, தாகம் இருக்கு பிராண தர்மம் பிராணனுக்கு தான். ஆத்மா எப்படி இருக்க, சத்ய காம, எது நினைச்சாலும் அவருக்கு எல்லாம் ஆயிடும், அவர் நினைச்சதெல்லாம் பூர்த்தியாக கூடியதான சுரூபம் சத்ய சங்கல்ப. அவர் சங்கல்பித்ததான பதார்த்தங்கள் எல்லாம் நிறைவேறது அப்படின்னு மேல போற. இப்படி எட்டு குணங்களோட சொல்லுகிறார். அபகாரத்னா ஒண்ணு, விகரஹா விமிருத்தியோ ரெண்டு மூணு, விசோகஹா நாலு, விஜயத்ஸா அஞ்சு, அபிபாசா ஆறு, சத்தியகாமஹா ஏழு, சத்தியசங்கல்பா எட்டு. இந்த எட்டு குணங்களோட சொல்றாரு குணாஷ்டகம்னு பெறுது. இந்த எட்டு குணங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யாத்மா பகதாத்மா விஜரோ விமிச்சர் விஜயோ விஜயத்ஸா அபிபாத சத்தியகாம சத்தியசங்கல்பான்னு எட்டு குணங்களோட சொல்லியிருக்காரு. இங்க இந்த எட்டு குணங்களோட இருக்கிறதான் தஹர வித்யான்னு பேரு. தஹராகாச ரூபிணிங்கிற இந்த எட்டு குணங்களோட உபாசிக்கணும். அந்த எட்டு குணங்களை விஸ்தாரமா சொல்லி சார், இந்த எட்டு குணங்களை சொன்னாலும் எட்டு குணங்கள் வாயிலாக காணப்படுறது தத்வாதீதமான அந்த பிரம்மம். அது எப்படின்னு மேல போய் பிரஜாபதியில காட்ட போறோம். இதுதான் அந்த தஹர விஜய்க்கு முக்கியமான ஒரு மந்திரம். அபகதமாத்மா விஜயோ விமர்ச்ச விசோகோ விஜிதச்ச அபிபாச சத்தியகாம சத்தியகம் கல்பா அப்படிங்கிற ஒரு சொல்லணும். இப்ப இருக்க வியாக்கியானம் சொல்றார். சப்ரூயு அந்த ஆச்சாரியன் சொல்லட்டும், ப்ரூயா நாசிய ஜரையா ஏதத் ஜீவியத். இந்த சரீரத்துக்கு கிழத்தனம் வந்ததுனால இந்த ஆத்மாவுக்கு ஒண்ணு ஆகலப்பா. சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு, சரீரத்துக்கு கிழத்தனம் வரல, ஆத்மாவுக்கு ஒண்ணு ஆகலையே. நவதேன அஸ்ய அந்யதே, சரீரத்துக்கு வதம் ஏற்பட்டாலும் சரீரத்தை யாராவது கொண்டுட்டாலும் அவருக்கு ஒண்ணு ஆகல, உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஒண்ணு ஆகல. ஏதத் சத்யம் பிரம்மபுரம் என்றால், இந்த பிரம்மபுரம் இருக்க, இங்க பிரம்மபுரம் பிரம்மைவபுரம் பிரம்மபுரம் இந்த பிரம்மங்கிறது. இது வரைக்கும் பிரம்மபுரம்னா பிரம்மத்தினுடைய வீடு இந்த சரீரம்னு சொன்னேன். இங்க பிரம்மபுரம்னா என்ன அர்த்தம், பிரம்மவேபுரம். அந்த பிரம்மைவபுரம் அதான் சத்தியம். அத்தன் சமாஹிதா, இந்த இடத்துல எல்லா ஆசைகளும் தக்கப்பட்டிருக்கு இந்த பிரம்மத்தை நடுக்கிற. ஏக ஆத்மா, இந்த ஆத்மா பாதபாப்பா விஜயோ விஜயோகோ விஜயத்தோ அபிபாபா சத்தியகாமா சத்தியசங்கல்பா, இப்படி எட்டு குணங்களை சொல்லி யதா தேவ இஹ பிரஜா அன்வா விஜந்தி யதானுசாசனம். எப்படி இந்த ஊர்ல ஜனங்கள்லாம் யதானுசாசனம் எப்படி கட்டளைக்கு தகுந்தா போல அழகா நடந்து பிறப்பாளோ, எம்எம் அபிர்காமாக பவந்தி, எந்தெந்த ஆசைகளை அனுபவிக்கிறாளோ, எம் ஜனபதம் எம் சத்திரபாதம், எந்த ஊர்ல இருக்கணும் எந்த இடத்த நான் குறிச்சுக்கணும்னு நினைக்கிறாளோ, தந்தமேவ உபஜீவந்தி அந்தந்த சுரூபத்தை அடைகிறாளோ, அதே விதமாகத்தான் எப்படி எப்படி நீங்கள் உபாசனம் பண்ண போறீளோ அப்படி எப்படி இதை அடைய போகிறேன். எதா எதா உபாசமே கதைய பலம் பிராப்னோதி அப்படிங்கிற தத்தக நியாயத்தையும் இங்க சொல்லி இந்த அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்ற வியாஜமாக அந்த ஒரு சாத்துல நமக்கு எட்டு குணங்களோட இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை நீங்க உபதேசம் பண்ணிட்டு இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். ஏவம் அந்தேவாசிபிகை சோதிதா, இப்படி சிஷ்யர்களால் கேட்கப்பட்டவரா இருந்து கொண்டு சஹா ஆச்சாரியா, அந்த ஆச்சாரியன் ப்ரூயாத் சொல்லட்டும், எப்படி தன் மதின் அபமயன், அவளுக்கு ஏற்பட்டதான சந்தேகத்தை போக்கிக் கொண்டு, அவளுக்கு என்ன சந்தேகம் வந்திருக்கோ அந்த சந்தேகத்தை போக்கிக் கொண்டு பதில் சொல்றேன். கதம் என்ன சொல்ற, அஸ்ய தேஹஸ்ய ஜரயா, இந்த சரீரத்துக்கு கிழத்தனம் வந்த போதிலும், ஏதது யதோக்தம் அந்தராகாசாட்சம் பிரம்மா, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இதயத்தில் உள்ளதான ஒரு பிரம்மம், ஆகாசம் எனக்கூடியதான பெயருடன் ஒரு பிரம்மம் இருக்கிறதோ அந்த பிரம்மமானது, எஸ்மின் சர்வம் சமாஹிதம், எந்த பிரம்மத்தினிடத்துல எல்லாமே தொகப்பட்டதற்கோ, ந ஜீழியதி, சரீரத்துக்கு கிழத்தனம் வந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு கிழத்தனம் இல்லை. தேகவன்ன விக்ரியதே இத்யர்த்த, சரீரம் மாறுறாங்கள அது மாறல சார். சின்ன வயசுல இருந்த சரீரம் வேற, யுவாவா இருக்கும் பொழுது சரீரம் வேற, நடுவயசில் இருக்கிற ஒரு சரீரம் வேற, வயதானவர்கள் இருக்கிற சரீரம் வேற, ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெறும் மாதிரி அது மாறவை. சரீரம் மாறினால் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்கள்ல மாறாமல் அவர் இருக்கிறார். ஆகையால் சரீரம் மாறின போதிலும், சரீரத்துக்கு கழத்தனம் வந்த போதிலும் அவருக்கு ஒண்ணும் ஆகவில்லை. தேகவது நவிக்கிறதே, சரீரம் எப்படி மாறுகிறதோ அப்படி அவர் மாறவில்லை. அஸ்தியவதேனா சஸ்திராதி காதேனா, அந்த சரீரத்துக்கு மரணம் ஏற்பட்ட போதிலும், கத்திய முதலிய பதார்த்தங்கள்னால அதற்கு வெட்டுப்பட்ட போதிலும், ஏதான்யத்தே அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு மரணம் ஏற்படல. எதா ஆகாசம் கத்தியினால கீறுகள் சரீரத்தில் கீறுனா மொத்தம் வருது. இப்படி ஸ்பேஸ்ல அப்படி கீறுனா ஸ்பேஸ்க்கு ஏதாவது ஆறுதோ, ஆகாசத்துக்கு ஏதாவது ஆறுதோ, விடவழியில ரெண்டா கீழ்ச்சிடுனா கத்தியினால ஏதாவது ஆறுதோ, விடவழிக்கு ரத்தம் வருதோ வரல பாருங்க. இந்த சாதாரணமா பாக்குற இந்த இடவழிக்கே இல்லைன்னா, இந்த இடவழியை உண்டு பண்ணினா எங்க ஆத்மாவுக்கு ஏதாவது ஆகுமா சொல்லுங்க பாக்கலாம். ஏதா ஆகாசம் தோபி சூக்மதரம், இந்த ஆகாசத்தை விட சூக்மமா இருக்கிறது எங்க பிரம்மம். எப்படி அசப்தமஸ்பர்சமரூபமவ்யம் ததா அரசம் நித்யம் அகந்தவச்சயது, அத சப்தம் இல்ல, ஸ்பர்சம் இல்ல, ரசம் இல்ல, ரூபம் இல்ல, கந்தம் இல்ல. இந்த ஆத்மா இந்த ஆகாசத்துல சப்தம் இருக்க, நான் பேசினா உங்க காதுக்கு வந்து விழருவேன். இந்த சப்தமானது ஆகாசம் வழியாத்தானே போறது, ஸ்டேட் வழியா. இப்படி சப்தம் எனக்குதான ஒரு குணம் இருக்கிற ஆகாசத்துக்கு இந்த கத்தி முதலிய பதார்த்தங்கள்லாம் வெட்டலைன்னா, அதை விட சட்டலா இருக்கிற சூட்சமா இருக்கக்கூடியதான ஆத்மாவை என்ன பண்ண முடியும் இந்த பதார்த்தங்கள்? ஒன்னும் பண்ணாது. ததோபி சூக்மதரம் அசப்தம் அஸ்பர்சம் பிரம்மா தேகேந்திரியாதி தோஷைஹி நஸ்பிருஷ்யதே இத்யர்த்தா. இந்த சரீரங்கள் என்ன, புலன்கள் என்ன, இவைகளுக்கு வந்த தோஷத்தினால் அந்த ஆத்மா சம்பந்தப்படுவதில்லை. சரீரத்துக்குள்ளேயே ஆத்மா இருந்தாலும் சரீரத்துக்கு ஏற்படக்கூடியதான ஒரு தோஷமும் ஆத்மாவுக்கு வராது. கதம் தேகேந்திரியாதி தோஷைஹி நஸ்பிருஷ்யதே இத்யேதஸ்மின் அவசரே கர்த்தவ்யம் பிராப்தம். எப்படி சார் சரீரத்திலேயே இருந்தா சரீரத்தினால வரக்கூடியதான தோஷங்கள்னால எப்படி சம்பந்தப்படவில்லை? பகவத்தில் கேட்கிறார் ரகுகுண மகாராஜா கேட்கிறார் ஜடபந்தர், வெங்கல பானையில ஜலத்தை வச்சு ஜலத்துக்குள்ள அரிசியை கொண்டு அதை குமிடி மேல வச்சோமையானால் இந்த ஜுவாலையானது பானைக்கு பட்ட பானையானது உஷ்ணமாய், அதுக்குள்ள இருக்கிற ஜலமானது உஷ்ணமாய், அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அரிசியும் மிருதுவா அக்கறது என்று நாம் பார்த்திருக்கோமே, அதே போலயே இந்த சரீரமானது தப்பிக்குமேயானால் சரீரத்துக்குள்ள இருக்கிற மனசு, அது தப்பித்து மனசுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் அவர் எரிபட வேண்டியதானே, அவருக்கும் துக்கம் வர வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறார். இந்த பாதி வாசிச்சுட்டு பாதி கேட்கற பதில இதெல்லாம் சரியா வராது ஆத்மாவுக்கு பதில். அங்க என்ன பதில் சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியல. அக்னிக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் உண்டு, ஆத்மாவுக்கும் விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லப்ப, அவர் அசங்கமானவர், இவர்கள் என்ன ஆனாலும் ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லுங்கள். அதே போலய இவையெல்லாம் ஏன் சம்பந்தப்படவில்லை? கடந்து ஏந்திரியாதி தோஷை புலன்களும் சரீரமும் இவைகளோட கூடியிருக்கிற ஆத்மாவுக்கு இந்த தோஷத்தினால் அதுக்கு ஏன் தோஷம் வராது? இத்யேதஸ்மின் அவசரே வக்தவ்யம் பிராப்தம், இது சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்படி தத் பிரகிருத வியாசங்கோமா போது, இது எரிஞ்சாலும் இதுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஆசங்கம் அதுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற விஷயம் இங்க நமக்கு சொல்லணும். கேட்ட கேட்டு சொல்லுங்க. ஆனா அதுக்கு சொல்லல, பதில் ஏன் சொல்லல? பிரகிருதம் வியாசங்கோமா பூத், நம்ம சீரியஸா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஆத்மாவை பத்தி சொல்ல போறேன். இப்ப அது சொன்ன அந்த பிரகிருதமா இருக்கிறது மறந்து போயிடும். ஆகையால் அதை இங்க சொல்லல. பிரகிருதம் வியாசங்கோமா பூதி தினோச்சதே, சரி இங்க சொல்ல வேண்டியது சொல்லலன்னா எங்க சார் சொல்ல போறார்? இந்திர விரோதன ஆக்காயிகாயாம் உபரிஷ்டா வக்ஷாமஹ யுக்திதஹ. இந்த கேள்விக்கு பதில் இதே அத்தியாயத்துல மேல் பாகத்துல இந்திர விரோதன ஆக்காயிகா, இந்திரன் விரோசனன் அப்படின்னு ரெண்டு பேர். இந்திரன்கிறவர் எல்லா தேவதைகளுக்கும் அதிபதி, விரோசனன்கிறவன் எல்லா அரக்கர்களுக்கும் அதிபதி. அவ ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மலோகத்துக்கு போனா எதற்காக? ஒரு நாளைக்கு இங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, எல்லா எட்டு குணங்களோடு இருக்கிற ஆத்மாவை அறிந்தவர்கள் எல்லா லோகத்துக்கும் அதிபதி ஆவார்கள் அப்படின்னு. இதை பார்த்ததுமே அவ பார்த்துட்டா நமக்கு ஏழு லோகம் தான் இருக்கு, பூலோகத்திலிருந்து மேல் லோகம் தான் இருக்கு. ராட்சச லோகங்களுக்கெல்லாம் ஆதித்யன் நமக்கு இல்லை. ஆகையால் நாமும் அதை இந்த தெரிஞ்சின்றோமையான அவாளையும் பிரகாசனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆதிபத்தியத்துக்கு ஒரு கர்வம் காரணம்ங்கிறதுக்காக இந்திரன் எல்லாத்தையும் விட்டு போனார். ராட்சச ராஜா விரோசனம் பார்த்தான், நமக்கு கீழ்லோகம் தான் இருக்கு, ஸ்வர்காதி லோகங்களுக்குரிய பவர் நமக்கு இல்லை, ஆகையால் நம்ம இந்த விஜயம் அறிஞ்சோமையால் அந்த லோகங்களும் நமக்கு கண்ட்ரோல்ல வச்சிடும் அப்படிங்கறதா இதை விட்டுட்டு அவனும் போறான். இப்ப இவ ரெண்டு பேரும் இந்திரனும் விரோசனும் சேர்ந்து பிரம்மலோகத்துக்கு பிரம்மா இடத்துல இந்த எட்டு குணங்களோடு கூடிய ஆத்மாவை அறிய போறார்கள். அப்பொழுது பிரம்மா அவருக்கு சொல்ல போற, சொல்லும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு ஏதானாலும் சரீரத்துக்கு ஒன்னும் ஆறுதல், சரீர சம்பந்தமான பதார்த்தங்களுக்கு எதானாலும் அது ஆத்மாவுக்கு வரப்போறதில்லை என்கிறது யுக்தியோட சொல்ல போறாருங்க. ஆகையால் இங்க சொல்லலாம், ஆகையால் இங்கத்தான் சொல்லணும். இருந்த போதிலும் உபனிஷத்துல சொல்லலையே, இத நம்ம சொல்லிட்டோம் என்றால் மேல இருக்கக்கூடியதான ஆத்மா அதுக்கு இது தனியாக பிரான்ச்சா போயிடும், ஆகையால் மனசுக்கு கிளேசம் வரும். ஆனால் இது அங்கே சொல்லணும் எனக்கூடியதான அபிப்பிராயத்தில் இங்க சொல்லவில்லை. இந்திர விரோசனம் ஆச்சாயிதாயம், இந்திர விரோசனுடைய கதையில் உபனிஷ்டாத் வக்ஷாமஹ யுக்திதா, இதை மேல் யுக்தியுடன் சொல்லப் போகிறேன் அப்படி. ஏதத் சத்தியம் அவிதம், இதோ இந்த ஆத்மா இருக்கிற பிரம்மா இருக்கிறதுல இது சத்தியம், அழியாதது, அவிதம் மாறாதது, பிரம்மபுரம். இங்க பிரம்மபுரம் என்ன, பிரம்மயபுரம் பிரம்மபுரம், கீழே சரீரத்தையே பிரம்மபுரம்னு சொன்னேன். அங்க எப்படி அமயம் பண்ணிக்கணும், சரீராட்சியம் பிரம்மபுரம், பிரம்ம உபலட்சணார்த்தத்வாத், சரீரத்தை பிரம்மம் என்று சொன்னதற்கு காரணம் சரீரத்தில் இதயத்தில் பிரம்ம காணப்படுவார் என்பதற்காக. இங்க பிரம்மபுரம்னு சொன்னா என்னதான், பிரம்மமே புறம் பிரம்மபுரம், தத்துவம் அமுதமே தான், அந்த சரீரமானது பொய் தான், நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம், கொஞ்ச நாளைக்கு அழிஞ்சு போறது. ஆனா இது அப்படி இல்லை, அது சரீரம் பொய்ங்கிறது எப்படி தெரியுது உங்களுக்கு, வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் சிகிச்சிருது. அந்த வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் எனக்குரியதான ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கிற சுத்தியானது எல்லாமும் பொய்னு சொல்றது. ஏன்னா சரீரமும் பொய்ங்கிறதுல சந்தேகம் இல்லை, தத் விகாரே அந்தபி தேகசுங்கே, அப்படி மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொய்யான இந்த சரீரத்தையும் பிரம்ம உபலப்யது, இந்த பிரம்மமா அங்கு காணப்படுகிறார். இந்த சரீரம் நமக்கு கொடுத்திருக்காரு பகவான், இதனுடைய கௌரவம் நமக்கு தெரியல. அப்ப எந்த பிராணியினாலையும் பார்க்க முடியாது, சரீரத்துக்குள்ள இதயத்துல பார்க்க முடியாது, யாரால முடியும், இந்த மனிதனால் மட்டும்தான் பார்க்க முடியும். தத்விகாரே தேகம் எனக்குரியதான காரியத்தில், சுங்கமன காரியம் எதற்கும் அர்த்தம் பிரம்ம உபலப்யதே, பிரம்மபுரம் இத்தியுத்தம் வியாபாரிகம், அது விவகாரத்துக்கா ஒருத்தர் பேசிக்கிறதுக்கா பிரம்மபுரம் சரீரம் என்று சொன்னேன். சத்தியந்த பிரம்மபுரமே பிரம்மா, சத்தியமான நஜமான பிரம்மபுரம் இது, இந்த பிரம்மம் தான் சர்வ விவகார ஆஸ்பதத்ராக் என்ன, இந்த பிரம்மம் பெரிய இருக்கக்குள்ள இருந்தால் எல்லா விவகாரம் பண்றது, தாக்கு கேட்கறது, புக்கு போறது, எல்லாமே அதாவது தன் காரியத்தை பண்றதுன்னு என்ன உள்ள இருக்க அந்த சித் சம்பந்தம் இருக்கணும். சைத்தன்யம் இருந்தால் எல்லாமே சைத்தன்யம் மனசுல பிரதிபலிச்சோம், மனசு கண்ணோட சேர்ந்து பார்க்கும், காதோட சேர்ந்து கேட்கும், மூக்கோட சேர்ந்து முகரும், காதோட சேர்ந்து நடக்கும், எல்லாமே அந்த சைத்தன்ய சம்பந்தம் இருந்தால்தான் நடக்கும். ஆகையால் எல்லா விவகாரங்களுக்கும் தாங்கள் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்கார் சர்வ விவகார ஆஸ்பதர். அத்த அஸ்மின் புண்டரீக உபலட்சிதே பிரம்மபுரே, தாமரை முட்டு போன்றதான பிரம்மபுரத்தில் சர்வே காமாக எல்லா ஆசைகளும், ஏ பகிஹி பவத்துஹி பிரார்த்தியந்தே, வெளியில சிலது கேட்கிறோம், அது வேணும் இது வேணும், வீடு வேணும் கார் வேணும் அவர்கள் வேணும் இவர் வேணும் காசு வேணும் என்னமோ கேட்கணும், மனுஷர்களுக்கு ஆசைகளுக்கு என்னென்னமோ ஆசைப்படுறானோ இல்லையோ, பவத்துஹி பிரார்த்தியந்தே தே அஸ்மின் ஏவ ஸ்வாத்மனி, இவைகள்லாம் நம்ம சரீரத்துக்குள்ள நம்ம இதயத்துக்குள்ளதான் தோக்கப்பட்டிருக்கு, ஸ்வாத்மனி சமாஹிதா. அத்த தப்பிராப்தி உபாயனேவ அனுதிஷ்டதா, அதை அடைவதற்கு வேண்டியதான சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணிக் கொண்டிருக்கிறவனுக்கு பாக்கிய விஷயத்திரட்டாம் தியஜேதா, அவனுக்கு உபதேசம் பண்றது இப்படி வெளியில இருக்கிற பொருள்களைத்தான் அலையாதே அப்படின்னு சொல்றது. இப்படி அலைஞ்சிருக்கானே இவனுக்கு பாக்கிய விஷயத்திரட்டா, வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களிடத்தில் ஒரு ஆசையை கொண்டு தியஜேதா, அந்த ஆசையை விடுங்கள் அபிப்பிராய. ஏகாத்மா பகவான் ஸ்வரூபம். ஏனென்றால் இதானக்கா உங்களுடைய ஸ்வரூபம், இது ஆத்மா தான் ஸ்வரூபம். நீ ஆத்மாவினால எதோ அதை ஆசைப்படுறேன், இதை ஆசைப்படுறேங்கிறல, அதை ஆசைப்பட்டு அதை அடைஞ்சதுனால உங்களுக்கு ஒன்றும் வரப்போறதில்லை. எத்தனை அடைஞ்சாலும் கடைசியில ஒரு நாளைக்கு அதை விட்டுவிட்டு ஆத்மாவை பார்க்க வேண்டியதுதான். ஆகையால் வெளிப்படுத்த ஆசைப்படாத உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மா தான். சுருணத தசிய லட்சணம், அந்த ஆத்மா எப்படி சார் இருக்கு? இந்த ஆத்மாவுக்காக இத்தனை ஆத்மாவினால் இத்தனை விவகாரங்களும் இத்தனை செயல்களும் சரீரத்தில் நடக்கிறது. இந்த ஆத்மாவை விட்டு நாம் மற்ற பதார்த்தங்களை அடைவதற்காக வழியில ஓடிக்கொண்டிருக்கேனோ அந்த ஆத்மாவினுடைய சுரூபம் எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்ல தொடங்குறார் அதாத்மா விஜரோ விமிருத்யு அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை சொல்லப்படுறார்.
சகர வித்யை சகர உபாசனம் பேரு, சிறந்ததான உபாசனம். சாந்தோக்கியத்துல நிறைய உபாசனங்கள் சொல்லியிருக்கு. ஆரம்பமே உத்கீத உபாசனம், மோக்தார உத்கீத உபாசனத்துக்கு ஆரம்பிச்சு சாண்டில்ய வித்யா, உபகந்தல வித்யா, இப்படி நிறைய வித்யைகளை நம்ம பார்த்தோம். அக்னி வித்ய, பிரணவ வித்ய, எத்தனை பார்த்தோம், பஞ்சாக்னி வித்ய, இவைகள்லாம் பார்த்தோம். இந்த உபாசனைகளுக்கெல்லாம் தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா, உபாசனைகள் சித்தத்துக்கு ஏகாகிர நிலையை கொடுக்கும். அந்த ஏகாகிர நிலையில கேட்கப்பட்டதான வேதாந்தமானது இப்பொழுதே இந்த ஜென்மாவிலேயே பலத்தை கொடுக்கும். அதுக்காக நிறைய உபாசனங்களை சொல்லியிருக்கு. அந்த உபாசனத்துல இது கடைசி உபாசனம், இந்த தஹர வித்யங்கிறது. இதுல என்ன ஒரு விசேஷம்னு சொன்னா, சுத்த பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொல்றோமோ அதையே உபாசனம் பண்ணுன்னு சொல்லி வேற சொல்லல. பிரம்மத்துக்கு நாம இந்திர விரோதன ஆச்சாய்க்கையில அடுத்ததாக வரக்கூடியதான கதையில பிரம்மதேவர் இந்திரனுக்கு உபதேசம் பண்ணியிருந்ததான பிரம்மோபதேசம் இருக்கு பத்தில, பிரம்மதேவரே பண்ணியிருக்கா அதுக்கு பிரம்மோபதேசம். இந்திரனுக்கு பூனல் போட்டாருன்னு அர்த்தம் இல்ல, பிரம்மா உபதேசம் பண்ணியிருந்ததுனால அதுக்கு பிரம்மோபதேசம். அவர் இதே வார்த்தை தான் சொல்லியிருக்கார். எனது அபகதபாத்மா விஜரோ விமர்த்தியோ விஜோகா விஜிதா அபிபாசா சத்தியகாமா சத்திய சங்கல்பான்னு எட்டு குணங்களை சொல்லியிருக்கார். இந்த குணங்கள் சொன்ன போதிலும் அந்த குணங்களுடைய உபலட்சிதமான சுத்த பிரம்மத்தை அவர் சொல்லியிருக்கார். உபலட்சணம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்துல இருந்ததாக கருதப்பட்டது பிறகு இல்லை, உபலட்சணம்னு பேர். நாம் சொல்ல முடியாதான பொருளை சொல்வதற்கு இது ஒரு வழி. ஒரு வீடு இன்னது, தேவதத்தினுடைய வீடு இன்னது என்று காண்பித்து கொடுப்பதற்காக எந்த வீட்டுல காக்கா உட்கார்ந்து பறந்து போனதை தாங்க பார்த்தீங்களோ அந்த வீடுன்னா, காக்கா உட்கார்ந்து பறந்து போயிடுது அத நீங்க பார்த்தீங்க. ஆனா காக்கா உட்கார்றப்ப இதுதான் தேவதத்த வீடுன்னு தெரியாது உங்களுக்கு. உட்கார்ந்து பறந்து போன பிறகு எந்த வீட்டுல இருந்து காக்கா பறந்த போது அந்த வீடுன்னு நான் சொல்ல காலத்தில் அப்பொழுது காக்கா உட்கார்ந்து இல்ல. ஆகையா ஒரு காலத்துல காக்கா இருந்தது இப்பொழுது பறந்து போச்சு, பறந்து போன பிறகு எங்கிருந்து பறந்து போனதோ அது தேவதத்தினுடைய வீடுன்னு சொன்னா எப்படி நாம் தேவதத்தினுடைய வீட புரிஞ்சுக்கிறோமோ, அதே போல இந்த உலகம் இந்த பிரம்மம் உலகத்தை உண்டு பண்ணிட்டு உலகத்தை கட்டி காப்பாத்திட்டு உலகத்தை அழித்தது மறுபடியும் உலகத்தை உண்டு பண்ணிட்டு இப்படியும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். இதெல்லாம் எந்த பிரம்மத்துல இருந்ததோ அந்த அது பிரம்மம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, பிரம்மத்துல பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற தர்மங்கள்லாம் இல்ல. ஏன் இதுதான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொன்னோம். உலகம் இருக்கே உலகத்தை யார் படைச்சாரு, நீர் படைக்கல நான் படைக்கல வேற யாரும் படைக்கல, யாரா இருக்கணும், பிரம்மமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோமா தவிர, உலக சிருஷ்டிக்கு மித்யாபூதமான உலக சிருஷ்டியை தயார் பண்ணினதாக அறிந்து கொண்டதான பிரம்மம் இருக்காரு அந்த பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்றது. இதுதான் உபலட்சண மரியாதையாக சொல்றது. அதுல இன்னொன்னு ஏற்றி வச்சு பிறகு அது இல்லையு சொன்னா மிச்சமா இருக்கிற நிர்குண பிரம்மம் புரியும். பிரம்மத்துல ஒரு தர்மமும் இல்லாத பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு தர்மம் சொல்லணும். இப்படி இந்த எட்டு குணங்களோட இருக்கிற ஒரு ஆத்மா அப்படின்னு நமக்கு சொல்ற பிறகு எட்டு குணங்களும் அங்க எல்லாம் ஆத்மா ஸ்வரூபம் தான் இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இப்பொழுது என்ன பண்ணிருக்கு, அதே லட்சணத்தை இங்க தஹர வித்யையில சொல்லி, ஏன்னா இதை நல்லா பண்ணி நன்னா புரிஞ்சுண்டு சவிசேஷமாக இந்த பிரம்மத்தை புரிஞ்சுடல. ஆனால் பிறகு அந்த விசேஷம் தானா உதிர்ந்து போயிட்டு இந்த பிரம்மத்தில இருந்து நிர்விசேஷம் பரம்பிரம்ம சாட்சாத் கர்த்தம் அனீஸ்வராக ஏமந்தராக தேனு கண்பந்தே சவிசேஷ நிரூபணை வசீகிருதே மனசேஷாம் சவிசேஷ நிரூபணை ததேவ ஆயுர்பவே பும்சாம் அபேத உபாதி கல்பனம் அப்படின்னு எந்த சகுண பிரம்மத்தை தாங்கள் தியானம் பண்ணி கொண்டிருந்தேடோ சித்த சுத்தி வந்த பிறகு அந்த சகுண பிரம்மத்தில் இருக்கிற குணங்கள்லாம் தானே ஒதுந்து போய் நிர்குண பிரம்மம் தானா வரும் அப்படிங்கிற ஒரு சுலோகம். இந்த கல்பத்திற்காரர் இதை சொல்லியிருக்கார். ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் நமக்கு சொல்லணும். அதற்காக இந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் இப்பொழுது சொல்லப்பட்டது. அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? பிரம்மம் ஸ்வரூபம்னா அது எப்படி இருக்கு, பிரம்மம்னா எப்படி இருக்கு, அது சொல்றதுக்காக பிரம்மம் அபகத பாப்மா, புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாதது, விஜரா கேழத்தனம் இல்லாது, விஜிகத்சகாது பசி இல்லாது, அபிபாசகா தாகம் இல்லாது, விஜிகத்சகா சத்திய காமகா நினைச்சத காரியங்கள்லாம் ஆயிடும், சத்திய சங்கல்பா எல்லா சங்கல்பங்களும் நினைச்சா எல்லாம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்டதான குணங்களோட இருக்கக்கூடியதான ஆத்மாவை நாம் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப அபகத பாப்பாங்கிற அந்த தர்மத்துக்கு நாம அர்த்தம் பார்க்கணும். சுருணுத சத்திய லட்சணம், அந்த பிரம்மத்தினுடைய லட்சணத்தை அறிந்து கொள்ளுங்கள். எந்த பொருளையும் நாம் அறியணுமே ஆனால் அதுக்கு ஒரு டெபினிஷன் சொல்லணும், அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்லணும். இப்ப டேபிள்னா என்னதுன்னு யாருக்கும் தெரியாது. தெரியாத ஒரு வியக்திக்கு டேபிள்னா என்ன எப்படி இருக்கணும்னா, ஒண்ணு டேபிள் பொம்மையை நீங்க காமிக்கணும், இல்ல டேபிள்னா நாலு கால் இருக்கும், அதுக்கு மேல ஒரு பலகா இருக்கும், அந்த நாலு காலம் இந்த பக்கம் அந்த போகாம நெருக்கல பிக்ஸ் பண்ணிருக்கும், அதுக்கு மேல பலகா இருக்கிறதுனால அதை எழுதி நம்ம அதை எழுதுறதுக்கு உபயோகப்படுத்தலாம். இப்படின்னு சொன்னா இது வேற எங்கேயும் வராது. ஒரு தூணுக்கோ அல்லது ஒரு வீட்டுக்கோ ஒரு மனுஷனுக்கோ இது வராது. அப்படி அதுக்கு மட்டும் இருக்கக்கூடியதான ஒரு தர்மத்தை நான் சொன்னேனே, இதை புரிஞ்சுப்பட்டு ஆய லட்சணம் என்ன அர்த்தம், அசாதாரணோ தர்மஹா லட்சணம், அதுல மட்டும் இருக்கக்கூடியதான ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி அதான் டெபினிஷன். ஒரு மனிதன் சொன்னா யாரு அப்படின்னா, தலை இருக்கணும், ரெண்டு கை இருக்கணும், ரெண்டு கால் இருக்கணும், நடுவுல உடம்பு இருக்கணும், தலையில ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ஒரு வாயு ரெண்டு காது இவையெல்லாம் இருக்கணும் இப்படின்னு நான் சொன்னேனால், இது மற்ற மரத்துக்கோ வீட்டுக்கோ இந்த லட்சணம் பொருந்தது. சோ இப்படி சொன்னமே ஆனால் அந்த லட்சணத்தினால நாம் அந்த பொருள் இப்படி இருக்குன்னு மனக்கண்ணால அறிந்து கொள்ளலாம். பிறகு அதுக்கு பிரமாணம் சொல்லணும், பிரத்யட்சமா காட்டணும், இல்ல அனுமானம் தான் ஒரு பொம்மையினால காட்டணும், வேற இன்னொன்னு இது மாதிரி அது இருக்குன்னு சொல்லணும். இப்படி எல்லாம் பிரமாணங்கள் சொன்னா பிறகு நமக்கு அது புரியும். ஆகையால் எந்த பொருளானது நமக்கு தெரியணுமே ஆனால் அந்த பொருளுக்கு முதல்ல லட்சணம் சொல்லணும், பிறகு பிரமாணம் சொல்லணும். லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அப்படின்னு நியாயம். இப்பொழுது நாம் லட்சணத்தை சொல்லுகிறோம். என்ன லட்சணம், அதுல இருக்கக்கூடியதான ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்றோம். என்னது, சுருணுத தஸ்ய லட்சணம், தஸ்ய பிரம்மண, அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லும். முதல்ல அபஹத பாப்மா, அபஹதா பாப்மா எஸ்யசஹா அபஹத பாப்மா, எதுநட்டத்திலிருந்து தர்மாதர்மங்கள் சென்று விட்டதோ அதுக்கு பிரம்மம் இருக்கு. பிரம்மத்தை தவிர மற்ற எல்லா பதார்த்தங்கள்லயும் தர்மாதர்மங்கள் இருக்கு. மனுஷர்களுக்கு புண்ணிய பாபம் இருக்கு, புண்ணிய பாவம் இருக்கிறதுனால்தான் மனுஷனா பிறந்திருக்கள். எல்லா மனுஷர்களுக்கும் சுகமும் உண்டு துக்கமும் உண்டு, அதுல பர்சன்டேஜ் வேறு. சில பேருக்கு 90% துக்கம் சுகம் இருக்கும், நிறைய ஆனந்தமா இருப்பான், ஏதோ ஒரு துக்கம் இருக்கணும். ஒரு துக்கமும் இல்லாத மனுஷன் நீங்க காப்பாக்கவே முடியாது. ஒரு துக்கமும் மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் இந்துவர்கள் இருக்க மாட்டான், அவன் சொர்க்க லோகத்துல தான் இருப்பான். ஏதாவது துக்கம் இருக்கும், சில பேருக்கு வாழ்நாள் முழுக்க துக்கம் இருக்கும், ஏதோ கொஞ்சம் சுகம் இருக்கும். அத்தியந்த துக்கமா இருந்த வாழ சில பேரை நம்ம பார்த்திருக்கோம். யாரு, குந்தி அம்மா, பிறந்த நிலந்து கடைசி வரைக்கும் துக்கம் தான் அந்த அம்மாவுக்கு. அதே போல அத்தியந்த சுகமா இருந்த கேரக்டர்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அத்தியந்த சுகமோ அத்தியந்த துக்கமோ இல்ல, ஒரே சுகமே துக்கமே, சுகம் முழுக்க எப்பவுமே இருக்கு, சுகம் முழுக்க எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது. உபாத்யாமேவ மனுஷ்ய லோகா, இந்த மரக்கொடிகள்லாம் இருக்குன்னா அதுக்கு என்ன நேரம், அது ரொம்ப பாபம் பண்ணிருக்கு. இந்த மரங்கள்லாம் அதிகமாக பாபம் பண்ணிருக்கு, அத்தியதிகமாக பாபம் பண்ணிருக்கிறதுனாலதான் அது மரமா பிறந்திருக்கு. என்ன, அந்த மரத்தை யாராவது வெட்டிண்டே இருந்தாலும் அழகு, அது கூட நெருப்பு போட்டுன்றது அது எரிஞ்சுட்டே இருந்தாலும் அது ஒரு இடத்துல ஓடி போக முடியாது. மனுஷாளுக்கு இதெல்லாம் பண்ணலாம் பத்தில, இல்லன்னா காசு மூச்சுன்னு கத்தலாவது கத்தலாம், அது கூட கத்த முடியாது வியாபாரங்கள் முழுக்க. அந்த கிராமாந்திரத்திலாம் போனா அந்த மரத்தினுடைய கலையில கயத்தினால கட்டி ஊஞ்சல் ஆடுவான். அதே போல நம்ம கையை வச்சு ஊஞ்சல் ஆடினா எப்படி இருக்கும், என்ன பண்றது, பூச்சி வந்து அரிக்கும், அத ஒண்ணும் பண்ண முடியாது. டாக்டர் கிட்ட போக முடியுமா, ஒண்ணும் பண்ண முடியாது. அது போல பாப ஜன்மான்னு, அதை விட சில மரங்கள்லயே சிலது நம்ம கொண்டாடுறோம், அரச மரம் ஆலமரம் இதெல்லாம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றேன். நீங்க பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணீங்கன்னா சதவச்சின்னமான சைத்தன்யம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கறதே ஒழிய அந்த மரத்துக்கு இருக்கிற துக்கம் துக்கம் தான். பசுமாட்டை நீங்க பூஜை பண்ணினதுனால பசுமாட்டை கொண்டும் ஓசத்தியே ஒண்ணும் ஆகல, வேணும்னா ஜாஸ்தியா ஒரு ரெண்டு வாழ்ப்பு கொண்டு போயிடும், அவ்வளவுதான். குடுக்கற காசெல்லாம் அவன் வாங்கிட்டு போறான். நீங்க வீடு பட்டு கிருஹப்பிரவேசம் பண்ணி மாடுக்கு பூஜை பண்ணினா மாடுக்கு ஏதாவது சந்தோஷம் உண்டோ? ஒண்ணும் அன்னைக்கு ஏதாவது நீங்க கொடுத்து அரிசி அரிசி சாப்பிடறது, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அந்த பாட்டுக்கு பசுமாட்டுக்கு துக்கம் தான். ஆகையால் பசு ஜென்மா, விருட்ச ஜென்மா, இவையெல்லாம் பாப ஜென்மாக்கள். புண்ணிய ஜென்மா இது மனுஷ ஜென்மா, அத்தியுத்தமமான புண்ணிய ஜென்மாக்கள் இது தேவலோகத்தில் இருக்கிற ஜென்மாக்கள். ஆகையால் ஈரேழு பதினாலு புவனங்களில் எங்க இருந்தாலும் சுகதுக்கங்கள் இருக்கத்தான் இருக்கு. அதுல ரொம்ப புண்ணியம் ஜாஸ்தி, கொஞ்சம் பாபம் பண்ணினா தேவலோகத்தில், ரொம்ப பாபம் பண்ணி கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தா நரக்கலோகத்தில், நரகைகளா இருந்திருக்க. பிரம்மத்துக்கா புண்ணிய சம்பந்தமும் இல்ல, பாப சம்பந்தமும் இல்ல, இந்த ரெண்டு விட்டு போச்சு. அந்த ரெண்டு பிரம்மத்துல இல்ல. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அபஹத பாப்மா, அபஹத பாப்மா. தர்மா தர்மாச்ச, தர்மம் அதர்மம் எனக்கூடியதான பொருள்கள் யார விட்டு சென்று விட்டதோ அதுக்கு அபஹத பாப்மான்னு பேரு. பாப்மான பாப்பம்னு அர்த்தம். அந்த பாபங்கிறது சிங்குலரா இருக்கிறதுனால தர்மா தர்மாச்சகான்னு சிங்குலரா வியாக்கியானம் பண்ணிக்க. தர்மா தர்மம்னு டூவேல பண்ணிருந்தாங்க, பாப்மா பாப்மா பாப்மே அப்படின்னு சொல்லியிருக்கணும். பாப்மான்னு சுத்தியில் இருக்கிறதா அபகதம். வேதாந்தத்துல பாப்பம்னு சொன்னா புண்ணியத்தையும் எடுத்துக்கணும், புண்ணியம்னு சொன்னா பாப்பம் எடுக்கணும். ஏன்னா பாபமானது இரும்புனால போட்ட விலங்கு, புண்ணியம்ங்கிறது தங்கத்தினால போட்ட விலங்கு. விலங்கு விலங்குதான், எங்கேயும் போக முடியும். வயசான காலத்துல வெளியில போகப்படாது, நீங்க என்ன சொல்லித்தான் போகணும், இது சாப்பிடப்படாது அது சாப்பிடப்படாது, எல்லா சுவாதந்திரமும் பந்தமாயிடுதோ இல்லையோ? உங்க நல்லதுக்குத்தானே சொல்றேன்னு சொல்லிட்டு உங்க கொண்டு கொடுக்கல, இந்த சுவாதந்திரம் இல்லையா? சுவாதந்திரியம்ங்கிறது எப்படி கொண்டாலும் பங்கமாயிட்டது. ஆகையால் புண்ணியம்னு சொன்னாலும் பாபம்னு சொன்னாலும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய தான் அப்படிங்கிற பாப்பான புண்ணியம்னு அர்த்தம். ஆகையால் அபகத பாப்பான புண்ணிய பாபங்கள் யாரை விட்டு சென்று விட்டதோ அது. ஆகையால் புண்ணிய பாபங்கள் இல்லாதது. அதனால என்ன சொன்னார்? மூலகத்தில் இருக்கிற எந்த பிராணியும் பிரம்மம் இல்லைன்னு தீர்மானம். பிரம்மத்துக்கு நாமெல்லாம் பிரம்மத்தினுடைய ஒரு உள்ள பிரம்மம் இருக்கிறது, அதோட மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஆகையால் சுத்த பிரம்மம் நாம எல்லாம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுவிடும். பிரம்மங்கிறது யாரு? நம்ம மாதிரி புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாதவர் அப்படின்னு ஒரு வார்த்தையில தெரிஞ்சுவிடும். சரி, அதே போல விஜரஹா விகத ஜரஹா, ஜரான கிழத்தனம். இந்த கிழத்தனம் எப்பொழுது ஆரம்பிக்கிறதுங்கிறதுல ரொம்ப சண்டை போட்டுக்கிறேன். 60 வயசுக்கு மேல கிழத்தனம் தான், என்ன ரிட்டையர் ஆயிட்டேன்னாங்க. ரிட்டையர் ஆறுதல்ல, அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு போறேன், போன போட்டோம், அதை பத்தி அவ்வளவு பேச வேண்டாம் நம்ம. ஆனா ஜரான எப்பொழுது ஆரம்பிக்கிறது? சாதாரணமா 50 வயசுக்கு மேல ஜராங்கிற, மத்தியம வயசுக்கும் 50 வயசு வரைக்கும். ரீப்ரொடக்டிவ் கெபாசிட்டி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் மத்தியம வயசுங்கிற, அதுக்கு மேல இருக்கிற கிழத்தனம்னு சொல்லிட்டு இருக்க. ஜல யாயே தஜீரியதி அப்படின்னு சொல்றது. அதுக்கு மேல 72 வயசு ஆயிடுத்தேனால் அவருக்கு வந்து பூர்ணாய் அப்படின்னு வச்சுருக்கோம். அதற்கு பிறகு 100 வயசு வரைக்கும் அவன் தீர்க்கமான சம்பூர்ணமான ஒரு ஆயுள் அப்படின்னு சொல்லுவோம். 72 வயாம்சி நம்ம சப்தத்தேரு பரி அபயதட்சத்தை சிதம்பரத்தில் வச்சு கேட்கிற. எனக்கு ஒன்னும் ஒரு விதமான ஆசையும் கிடையாது. சுதஷ்ட வினயோஜ்வலாக சுகிருதயஷ்ட காஷ்டித்கிறதாக, அந்த பக்கம் நடராஜாவை பார்த்து சொல்வார், சுதஷ்ட வினயோஜ்வலாக. குழந்தைகள்ல நம்ம வினயத்தோட இருந்துட்டு இருக்கிற மட்டும் குழந்தைகள் சிட்டியாடல. சுகிருதயஷ்ட காஷ்டித்கிறதாக ஒரு 104 கிரந்தங்கள் எழுதிட்டேன் நம்ம பேரு பின்னால படிச்சுக்கிறதுக்கு. யார் படிக்க போறா? சுகிருதயம் சப்தத்தை ருபரி 70 மேல ஆயிடுது. நகைச்சு அவஸ்தையே நான் எதையும் நினைக்கவே இல்லை, எது வேணும்னு நினைக்கல வாழ்க்கையில. சிவபதம் திதிரட்சே பரம், இது மாதிரி சிவபதத்தை தான் பாக்குறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கிழந்துட்டாரான். பக்கத்துல இருக்கிற சேஷன் ஆபாதி அடக ரஜினி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணினான்னு வச்சுங்களேன். ஏன் சொல்லுதுன்னு 70, 72 வந்தா பூர்ண ஆயுசு அப்படின்னு லோகத்துல தீர்காயுசுன்னு வச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் 100 வயசு வரைக்கிறது தீர்க்கிறேன். ஆனா இந்த கிழத்தனத்தை கண்டா எல்லோருக்குமே ஒரு பயம். என்ன சார் பயம்னா, அந்த கிழத்தனம் வந்ததுதான் நம்ம சரீரம் நம்ம இடத்துல சாதீனமா இருக்கிறது இல்ல. நாம் சில சந்தர்ப்பத்துல இன்னொருத்தர் மேல ஆதாரப்பட்டு இருக்கணுமோ எனக்கூடியதான ஒரு மனசு, இது மனசுல இருக்கக்கூடியதான ஒரு ஃபீலிங்கே தவிர வசுதா அப்படி யாரும் சரி இன்னொருத்தர் எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடியதான வியக்தி உலகம் இருக்க முடியாது. ஏன்னா மனுஷன் சங்க ஜீவி, சங்கத்துல தான் இருக்கணும். ஆட்டுக்காரர் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆட்டுக்காரி இருக்க முடியாது. அவ வேண்டாம் நான் மட்டும் தனியா வாழ்வேன்னு இவனாலும் சொல்ல முடியாது. என்ன சிலதுக்கு வேண்டும் சிலதுக்கு இன்னொன்னு இருந்தா தான் வசதியா இருக்க முடியும் இவனால. அதுபோல நமக்கு பையனே வேண்டான்னு உங்களால சொல்ல முடியாது, பெண்ண வேண்டாம்னு சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் எல்லாம் வேண்டிதான் இருக்கு, அவளுடைய ஒரு சகாயம் வேண்டிதான் இருக்கு மனுஷனுக்கு. இருந்தாலும் சின்ன வயசுல அந்த உடம்புல சக்தி இருக்கிறதுனா அந்த திமிர்ல தோண மாட்டேங்குது, எல்லாம் பரவாயில்ல நான் எல்லாத்தையும் பண்ணிப்பேன் அப்படிமா. ஆனா வயசான பிறகு இது அவசியம். ஆகையா இந்த கிழத்தனத்தை கண்டா நமக்கு அஸ்வாதந்திரியம் வந்துருமோ எனக்கூடியதான பயத்துல கிழத்தனத்தை கண்டு பயப்படாது. இந்த எல்லோரையும் பயமூட்டக்கூடியதான கழத்தனம் எனக்கூடியதான பிசாச்சியும் யாருட்ட வராதோ அவர் பிரம்மம். அயல் ததா விஜரஹா விகத ஜரஹா விமிருத்யுஸ்தா. அதுக்கு இந்த மரணம் இதை கண்டா எல்லாருக்குமே பயம். உலகத்திலேயே மற்ற எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஒரு மாதிரி, மரண பயம் ஒரு மாதிரி. மற்ற பொருள்ல நமக்கு என்ன பயம் வருது, எப்போ பட்டிருக்கோம் அதனால ஒரு பயம். ஏதாவது பூச்சி கடிச்சிருக்குன்னா அதனால வலி வந்திருக்கு, அயல் பூச்சியை கண்டா பயம். பாம்பு தேல் கண்டா பயம் என்ன, ஏதாவது கடிச்சிருக்கு அதை பார்த்தா அன்னைக்கே உடம்பு தெரியெல்லாம் வியாதி வரும், அதனால நமக்கு பயந்து இருக்கும். நமக்கு வராது போனாலும் பக்கத்துல யாராவது வந்திருக்கோம்னு கேட்டுட்டாலும் அப்புறம் நமக்கு பயம் வருது. உலகத்துல இருக்கிற எல்லா பயமும் நாம் முன்னால அனுபவித்ததுனால் நமக்கு மறுபடியும் அது வந்துருமோன்னு ஒரு பயம் இல்லையா. பூர்வானுபூத ஸ்மிருதியினாலதான் பயம் வரும், இல்ல நாம் அனுபவிக்காத போனாலும் நமக்கு தெரிஞ்சவ அனுபவிச்சிருக்க அதனால அது துக்கம் வருங்கிறதுக்காக ஒரு பயம். இந்த மரணத்துல இருக்க பதில இது ஏதோ பயம் எப்படின்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இவன் மரணத்தை அனுபவிக்கல. போயிருந்தான நம்மளோட பேசுவானா, பேசல. யாராவது போனவன்லாம் சொல்லியிருக்கானோ மரண சந்தத்தில் இப்படி வலிக்கும் சார் யாராவது சொல்லியிருக்கானோ, சரியா ஒத்தனும் சொல்லல, இவனுக்கும் அனுபவம் இல்ல, ஆனா மரணத்தை கண்டு பயப்படுறான் சார். மரணத்தை கண்ட பயம் பூர்வானுபூதமான விஷயத்துல ஒரு மரணம், ஒரு பயமானது இந்த மரணத்துல. மரணத்தை கண்டா எல்லா எல்லா பிராணிகளும் பயப்படுறது. அதுக்கு என்ன சமாதானம்னு சொன்னா, போன ஜென்மாவில அவ மரணத்தை அனுபவிச்சிருக்கா, அப்பொழுது துக்கத்தை அனுபவிச்சிருக்கா, அந்த துக்கத்தை நினைச்சாலே அந்த துக்கத்தினுடைய ஒரு வெலாசிட்டி அவ்வளவு ஜாஸ்தியா இருந்தது, அது அடுத்த ஜென்மா வரைக்கும் ஞாபகம் வருதுன்னு சொல்றதை தவிர நெக்ஸ்ட் கிடையாது, ஆன்சர் கிடையாது. ஏன் மரணத்தை கண்டு பயப்படுறா லோகத்துல இதுதான். ஆகையால் அந்த மரணமும் ஒரு இடத்துல விமிருத்யுஸ்தா ததுக்தம் பூர்வமேவா. பிரம்மத்துக்கு இவைகள்லாம் இல்லை என்று நான் முன்னாலேயே சொன்னவதே நாஸ்யான்யதே. சரீரம் கொல்லப்பட்டாலும் இவருக்கு ஒரு விதமான மரணமும் ஒரு துக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப சொல்லியாச்சுன்னா புனர்சம் கிமர்த்தம் புனகா உச்சதே, ஒரு தினம் சொன்னதை மறுபடியும் ஏன் சொல்ற சார் அப்படியா. எத்யபி தேக சம்பந்திபியாம் ஜரா மிருத்யபியாம் ந சம்பத்யதே அந்யதாபி சம்பந்தஹா தாபியாம் ஸ்யாத் இத்யாசங்கா நிவிருத்யர்த்தம். இந்த மரணம் பிறவி என்கிறத பத்தி நன்னா புரிஞ்சுக்கணும் மனுஷர். பிறவி சரீரத்துக்கு, மரணம் சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு இல்லை. பிறவி சரீரத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னால் எப்படி, அம்மா வயதுல கலால புத்புதமாக இருக்கக்கூடியதான அந்த வீரியமானது அதற்குள்ள இந்த பரமாத்மா பூந்தார். எப்படி பூந்திருக்கார், சத்ரஸ்வாத தேவானு பிராவிசது அதுக்குள்ள பூந்திருக்கார். அந்த பூந்தத்துல இருந்து என்னன்னா சரீரம் வளர்ந்தது. இப்ப முதல் முதல்ல பிறவி எதற்கு, சரீரத்துக்குத்தான் பிறவி, ஸ்தூல சரீரத்துக்குத்தான் பிறவி, ஆத்மாவுக்கு இல்ல. ஆத்மா இருக்கிற ஆத்மா அங்கே பூந்தது அவ்வளவுதான், பூந்ததுன்னு காணப்பட்டது தோண தொடங்கிட்டு அவ்வளவுதான். ஆத்மா புதுசாக உண்டாகல, புதுசாக உண்டானது எது, அம்மா அப்பா சாப்பிட்டதான அன்னரசத்தினுடைய ஒரு மாறுதலா இருக்கக்கூடியதான் சுக்ல சோடித்தான். ஆகையா பிறவிங்கிறது ஸ்தூல சரீரத்துக்குத்தான். மரணம்ங்கிறது என்னாச்சு, ஆத்மாவுக்கு மரணம் இல்ல, இந்த சரீரமானது லிங்க சரீரம் இதுல இருந்து கிளம்பி போயிடுத்து, ஸ்தூல சரீரம் உபயோகம் இல்லாமல் போயிடு. ஆகையால் மரணம் எதற்கு, ஸ்தூல சரீரம் தான். ஆகையால் ஆத்மாவுக்கு பிறவியும் கிடையாது மரணமும் கிடையாது, ஆத்மா எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வாசாம்சி ஜீர்ணானி யதாவிஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. எப்படி புது பண்டிகை வந்ததே ஆனால் பண்டிகை அன்னைக்கு பழைய சட்டையை போட்டுவிட்டு புது சட்டையை, அந்த பழைய சட்டை எப்படி விட்டுட்டோமோ அதே மாதிரி சட்டையை மாத்திரா போல சரீரத்தை மாத்திக்கொண்டு இருக்கு. ஆனா சட்டை மாத்திக்கொள்ளக்கூடியதான ஜீவனானவன் எப்படி மாறாமல் இருக்கானோ அதே விதமாக ஆத்மா ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு புது புது சட்டை மாதிரி புது புது சரீரம் உண்டாகிறது. இது கேட்கறதுக்கு நன்னத்தான் இருக்கு, இருந்தாலும் பழைய சட்டை விடுறது ரொம்ப பயமா இருக்கு சார். மரணத்துல அது விடுறது ரொம்ப பயமா இருக்கு. அதை சொல்றதுக்காக தான் பகவான் என்ன பண்ணிருக்கார், பாம்புக்கு சட்டை பழைய தோலை கொண்டு வந்து ஒரு ஆணிலையோ அல்லது ஒரு முள்ளுலையோ மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய உள்ள இருக்கிற பாம்பு வெளியில வந்துடும். அந்த பாம்புடைய மேல் தோல் மட்டும் அப்படியே இருக்கும். அதை பார்த்து கொண்டு வந்து லேடிஸ் ஹேண்ட் பேக் அப்ப தொட்டு கிட்ட போட்டு பாம்பு கடிச்சுடும். கோபமா எடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப என்னாச்சு, இந்த சட்டையை உரிக்கிறதுங்கிற விவகாரம் பகவான் எதுக்காக வச்சிருக்காரு? இது மாதிரி தான்பா நமக்கு பிரத்யட்சமா நிதர்சனம் கொடுக்கணுமா, வெறும் சப்தத்துல சொன்னா போறாது, பிரத்யட்சமா காண்பிக்கணும் அப்படி. அதே போலயே இந்த கற்பாம்பூச்சி இருக்கு பத்திலாம், அதுவும் சில சமயத்துல சட்டை உரிக்கிறது அப்படின்னு, சில விதமான கற்பாம்பூச்சி மட்டும் சட்டையை உரிக்கிறது அப்படின்னு அது போட்டோம். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டா இருக்கோம், இதான வேலை உபநிஷத்து படிக்கிறது கேட்டா ஏதாவது சட்டை உரிக்கிறது பாக்குறதுக்க இருக்கு, புத்தகங்கள்லாம் போட்டிருக்க, விவகாரம் போட்டு அப்படி இருக்கணும். இப்படி அது சரீரத்துக்குத்தான் ஜென்மா, சரீரத்துக்குத்தான் மரணம். இருந்த போதிலும் சரீர சம்பந்தத்தினால் ஆத்மாவுக்கும் ஜரா மரணம் இருக்கு என்ற லோகத்தில் தெரிஞ்சுருக்கேன். இந்த சரீரத்துல நாம இருக்கோம் சார், சரீரத்துக்கு ஏதாவது இருந்தா நமக்குத்தானே அப்படின்னு ஒரு கவலைப்படுறாளோ இல்லையா? அது இல்லையு கீழே சொல்லியிருக்கு. அது இல்லாம வேற ஏதோ ஒரு விதமாக மரணமும் கிழத்தனமும் வந்துருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம், திருதி பாடி இல்லாமல் மதர் சோர்ஸ் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் அதுவும் வரவில்லை என்று சரீரத்தினால வரக்கூடியதான கிழத்தனமும் மரணமும் இல்லாத போனாலும் அந்நாபி வேற விதமாக சம்பந்தஹா தாவ்யாம், இந்த ஆத்மாவுக்கு கிழத்தனாரையும் மரணத்தினாரையும் சம்பந்தம் வந்து விடுமோ, ஆசங்கா நிவர்த்தியர்த்தம், அப்படிப்பட்டதான ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி சந்தேகப்படாதீர்கள், தேகத்தினாலையும் கிழத்தனமும் மரணமும் ஆத்மாவுக்கு வராது, மற்ற வேறொரு காரணத்தினாலையும் ஆத்மாவுக்கு மரணமும் சரீரமும் வராது. ஆகையால் ஆத்மாவுக்கு கிழத்தனம் இல்லை, ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, ஆத்மாவை நடத்துல புண்ணிய பாவம் இல்லை. இது வரைக்கும் சொன்ன அதுக்கப்புறம் விசோகா விகத சோகா, கவலை இல்லாத ஆத்மா. இதுதான் ரொம்ப முக்கியம், மனுஷாளுக்கு ஏதோ கவலை வருது, ஒரு கவலை இல்லாத போனாலும் ஏண்டா இன்னைக்கு கவலை இல்லைன்னு இவன் கவலைப்பட ஆரம்பிக்கும். கவலை இல்லாதான ஒரு நிலை அவனால பார்த்து நினைத்து பார்க்க முடியும், ஏதோ ஒரு கவலை வருது. அது பண்ணல இது பண்ணல, வீட்டுல உட்கார்ந்த வாழ்க்கை இது பண்ணல அது பண்ணல, அது பண்ணணுமே இது பண்ணணுமே, அவர் சொன்ன பேச்சு கேட்கலையே இவர் சொன்ன பேச்சு கேட்கலையே, இது நம்ம நினைச்சா போல ஆகலையே, இது என்னைக்கு பழந்தண்ணில இருந்து மரண பரியம் தான் இருந்துட்டே இருக்கு சார், ஒரு மாதிரி இருக்கல அப்படின்னு இன்னைக்கு முகச்சோரம் பண்ணிக்கணும்னு பார்த்தேன் சரியா வரலங்க, அதுக்கு கவலைப்பட்ட நாளைக்கு மணிக்கு போக வேண்டியது, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆதிக்காரி வைவா, நாளைக்கு சனிக்கிழமை கோவிலுக்கு போகணும், நாலஞ்சு நாள் பாக்கிறது அவசியமா இருக்கு, அதுக்காக அழுது என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விடயத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா லோகத்துல மனுஷியா இல்லாத கவலையில வரவழைச்சிட்டு இருக்கா, இந்த கவலை இல்லாத வியக்தி யாராவது உலகத்துல இருக்காரா சார் எங்க பிரம்ம சார்? சோகம் என்ன சார்? சோகோ நாம இஷ்டாதி வியோக நிமித்தா மானசா சந்தாபா, நாம் எதை ஆசைப்பட்டோமோ அது கிடைக்காத போனால் மனசுல ஏற்படக்கூடியதான கொந்தளிப்புக்கு கவலை என்று பெயர். லட்சணம் சொல்றோம் சோகம்னா என்ன, சோகம் அழறதுன்னா அதான் நமக்கு தெரியும். ஆச்சார் என்ன சொல்றார், எதை எந்த மனிதன் எதிர்பார்க்கிறானோ தனக்கு சுகத்தை அளிக்கும் என்று அந்த பொருள் அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் மனசுல ஏற்படக்கூடியதுக்கு கவலை என்று பெயர். விசோகா சோகோ நாம இஷ்டாதி வியோக நிமித்தா மானசந்தாபா, அதே போல விஜிகர்சா விகத அசனேச்சா, இந்த சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்க பதில அது அது சாதாரணமாக பசின்னு அர்த்தம் சொல்லியிருக்கலாம். விஜிகர்சான்னு சொல்றதை விட க்ஷுத் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கலாம், இந்த பசி இருக்கிறவளுக்கு சாப்பிடணும்னு ஆசை வருது ரைட். ஆனா சில நாளைக்கு நம்ம சாப்பிடப்படாதுன்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டோமே ஆனால் அன்னைக்கு பசிக்காது, ஏகாசி இன்னைக்கு ஆகாரம் கிடையாது அப்படின்னு இருக்கிற ஆளுக்கு நிஜமாவே பசிக்காது, நிஜமாக பசிக்காது, இந்த பசி எனக்கூடியதான கவலை அவளுக்கு இருக்காது அன்னைக்கு, அதுக்காக ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லப்படாது, அந்த மனசுல இருக்கிற தைரியத்தினால அவ பசிக்கவனாது சரி. ஆனா சில பேருக்கு பசி இல்லாத போனாலும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, என்ன இந்த டிவி முன்னால வச்சு தட்டில வச்சுட்டு சாப்பிட்டே இருக்கா பாருங்க, எந்நேரம் சிப்ஸ் சாப்பிடுறான், பட்டாணி சாப்பிடுறான், உப்பு கண்டல் சாப்பிடுறான், இது ஒண்ணு கிடையாது, அது பாட்டு சாப்பிட்டே இருக்கணும், என்னையா சாப்பிட்டு இருக்கேன், சாப்பிடணும் தோன்றதை சாப்பிட்டே இருக்கேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும், இவனுக்கு பசியாக சாப்பிடுறது இல்லை, இது ரொம்ப தப்பு. சாப்பாடுங்கிறது எப்ப வரணும், உட்கொள்றதுன்னு எப்ப வரணும், பசி இருக்கிறப்ப தான் சாப்பிடணும், இன்னைக்கு மணிக்கணக்கில் சாப்பிடுறது, சில பேர் கணக்க ஒன்பதா எடுத்து மணி அடிச்சதுமே டக்கு உள்ள போக ஆரம்பிச்சிடும், அது பசிக்கிறதா இல்லையா அப்படின்னு கடியாரம் இல்லை உங்க சரீரம். ஆனா சில பேர் குட் ஹேபிட்ஸ் சொல்ற அதெல்லாம் ரைட், ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, பசிச்சப்ப சாப்பிடு, அந்த பசி கரெக்டா அந்த டைமுக்கு வராபோல தயார் பண்ணிக்கோ, அதிகமாக நீங்க சாப்பிட்டேன்னா நேச்ச நேற்று ராத்திரி சாப்பிடறது மூணு நாளுக்கு கொள்ளக்கூடியதான ஆகாரம் சாப்பிட்டா இன்னைக்கு காலமே 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பசிக்கும்? அது பசிக்க வேண்டும். ஆகையால் எப்படி எப்படி எந்த அளவுக்கு சாப்பிட்டோமோ ஏன்னா அடுத்த நாள் காலமேல பசிக்குமோ அவ்வளவுதான் சாப்பிடும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுக்கு தகுந்தா போல நீங்க சாப்பிடணும். இந்த பசி இல்லாத போனாலும் சாப்பிடணும்னு ஆசை ரொம்ப பேருக்கு இருக்கான். அந்த ஆசையும் இல்லாதவர் எங்க பிரம்மா விஜகத்தா. அதனால விகத அசனேச்சா பசி இல்லாதவர் தாற்பரிய அர்த்தம். இதனால பசி இல்லாதவர்கள் சாப்பிடணும்னு சில காசு இருக்கு. அந்த ஆசையும் அவருக்கு இல்லை. ஆசை யார விட்டு போச்சோ அவன். இப்ப இந்த விகதேச்சகான்னு சொல்றது ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்மாங்கிறது புன்லிங்கம். ஆகையால் விகதேச்சா எனக்கூடியதான பதத்துக்கு மேல புன்லிங்கத்துல வரக்கூடியதான சூப்ரத்தியம் வந்து அது சத்தியோட வருவங்கிறதுல விசர்க்கமாயி விகதேச்சகான்னு ஆச்சு. ஆகையால் விகதா இச்சா எஸ்மாத் சகாங்கிற போது விகதேச்சா அப்படிங்கறது வந்து பிராதிபதிகம். அது புல்லிங்கத்துல வரப்ப விகதேச்சகான் ஆயிடுச்சு. வெறுமன இச்சான்னு சொன்னா ஆல்வேஸ் இச்சான்னு ஸ்ரீலிங்கத்தில் தான் சொல்லணும். இது வந்து இட் ரெப்ரசன்ஸ் த மேல். அதனால விகதை சமஸ்தபதம் விகதேச்சி ததா அபிபாச அபானேச்ச குடிக்கணும் எனக்கூடியதான எண்ணமும் அவருக்கு இல்லை. சாதாரணமா தாகமே இல்லாதவர். நமக்கு தாகம்னு எப்படி ஏற்படுறது தெரியுமோ? நம்ம அன்னத்தை சாப்பிட்டுருக்கோம். இந்த சாப்பிட்ட அன்னமானது